الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من صام يوم عرفة هي تكفر السنة الماضية والباقية وكما قال النبي صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாழ்வு இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைந்து அவருடைய ஆரம்ப 10 தினங்கள் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவை என்று நபியவர்கள் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதற்கு அமைய நாம் பல நல்ல அமல்களை அந்த பகுதியிலே செய்து கொண்டு நாம் அல்லாஹின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். பலர்கள் நோன்பு நோக்கிறார்கள், இன்னும் இதர நல்லமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அரஃபாவினுடைய நோன்பு, இதை நோற்பதற்காக வேண்டி நாம் பலர்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த ஒரு நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவுடைய தினத்திலே யார் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய வருடத்தினுடைய எதிர்வர காலங்களில் இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த அரஃபா நோன்பு என்பது அது எப்பொழுது நோக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் பொதுவாக சமூக மட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம், ஹாஜிகள் அங்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவினுடைய மைதானத்திலே கூறுகிறார்கள், அந்த நாளில் தான் முழு உலக மக்களும் நோன்பு நோக்க வேண்டுமா என்று சிந்திக்கும் பொழுது, சில நாடுகளில் அங்கு நேற்றைய தினம் அரஃபாவில் இருந்திருப்பார்கள், இன்றைய தினம் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு சந்தேகம், அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று சேர்ந்து விட்ட பொழுது நாம் அரஃபா நோன்பு நோக்காமல் மறுதினம் நோக்கிறோமே என்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருகிறது. இதற்கான தெளிவை நாம் பார்க்கும் பொழுது, பொதுவாக இஸ்லாத்திலே பிறை கணிப்பீடு என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பிறையை சரியாக முறையாக கணிப்பீடு செய்வதன் ஊடாகத்தான் மாதத்தை ஆரம்பிக்க முடியும். அப்படி மாதத்தை ஆரம்பித்து வரும் பொழுது எப்பொழுது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை 9 வருகிறதோ அன்று நாம் அரஃபாவுடைய நோன்பு நோக்கிறோம். இது சில பொழுது ஹாஜிகள் 9 நாள் அடைவதற்கும் வேறு சில நாட்டவர்கள் 9 நாள் அடைவதற்கும் இடையில் வேறுபாடு இருக்கலாம். சிலர்களுக்கு ஒரே தினத்தில் அவர்கள் அடைந்து கொள்ளலாம், சிலர்களுக்கு அது வேறுபடலாம். அதற்கான பிரதானமான காரணம், அல்லாஹு தஆலா பொதுவாக நோன்பை பற்றி சொல்லும் பொழுது கூட ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும், யார் அந்த மாதத்தை அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நோன்பு என்ற பொதுவான ஒரு கடமை அல்லாஹ், உங்களில் யார் அடைகிறீர்களோ அவர்கள் நோட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. இதனுடைய கருத்தினுடைய விரிவு, உங்களில் அடைபவர்கள் நோக்க வேண்டும், அடையாதவர்களுக்கு அது இன்னும் கடமையாகவில்லை. அடைந்தவர்கள் நோட்டுக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்குள்ளால் இன்னொரு சாரார் அடையாமல் இருக்கிறார்கள் என்ற கருத்தும் அதுக்குள்ளே வந்திருக்கிறது. பொதுவாக மனிதர்களுக்கு அனைவர்களுக்கும் ஒரே நேரத்தில் அது கடமையாகும் என்றிருந்திருந்தால் இப்படியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் யார் அந்த மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். பொதுவாக இந்த வாசகம் தெளிவாகவே நமக்கு ஆழமாக சிந்திக்கும் பொழுது விலகப்படுத்துகிறது. உங்களில் ஒரு சாரார் அடையும் பொழுது இனிமொரு சாரார் அடையாமல் இருக்கலாம் என்ற கருத்து தெளிவாக விளங்குகின்றது. அந்த வகையில பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு சாராருக்கு தலைப்புரை தென்படும் பொழுது இனிமொரு சாராருக்கு தென்படாமல் இருக்கலாம். இந்த உண்மையை ஷரியாவினுடைய ஆதாரங்கள் ஊடாகவும் இதனை நிரூபிக்க முடியும். அதே போன்று பொதுவான வானியல் ரீதியான ஆதாரங்கள் ஊடாகவும் இந்த விடயத்தை நிரூபிக்க முடியும். இது ஒரு விரிவான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த தோரணையில் தான் இந்த அரபாவினுடைய நோன்பு விடயமும் வித்தியாசப்படுகின்றது. எனவே சவுதியை பொறுத்தவரையில் அவர்கள் பார்ப்பதாகவும் பார்ப்பதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கண்டு தீர்மானிப்பதாகவும் கணிப்பீட்டை கொண்டு தீர்மானிப்பதாகவும் இப்படியான பல செய்திகள் அவர்களை பற்றியிருக்கிறது. எப்படியோ அவர்கள் அவர்களுடைய புறையை அவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் அவர்களுடைய நாட்டுக்குரிய புறையை தீர்மானித்ததை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த ஹஜ்ஜினுடைய நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, அரபாவுடைய தினம் எப்பொழுது என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். அவர்களை வைத்துத்தான் முழு உலகமும் தீர்மானிக்க வேண்டும், அல்லது ஒரு இடத்தில் கண்ட புறையை வைத்துத்தான் முழு உலகத்திலும் புறை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற கடமைப்பாடு இஸ்லாத்தில் கிடையாது. அவரவர் அவரவருடைய பகுதிக்கு ஏற்ப தீர்மானித்துக் கொள்ளலாம். எப்படி தொழுகை நேரத்தை முழு உலகத்திலும் ஒரே நேரத்தில் தொழுகை நேரம் என்பது கிடையாது. அவரவர்களுக்கு அந்த தொழுகை நேரம் வரும்பொழுது அவர்கள் அதனை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். சந்திர சூரிய கிரகணங்களை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டிலே சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டு விட்டது என்பதனால் முழு நாட்டிலேயுமே அது முழு உலகத்திலேயுமே அதற்காக தொழுவது கிடையாது. எந்த பகுதியினருக்கு ஏற்பட்டது அந்த பகுதியில் அதற்குரிய கடமையை செய்கிறார்கள். இதுபோன்றுதான் துறை விடயத்திலும் அந்தந்த பகுதியினருக்குரிய குறையாகத்தான் மார்க்கம் அதற்கான வழிகாட்டலை செய்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த அரசாவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சவுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது நம்முடைய இந்த வருடத்தை பொறுத்தவரை இன்று, அதாவது திங்கட்கிழமை அவர்களுக்கு அரபா அன்று அவர்களுடைய கணிப்பீடுகள் முடிவு செய்யப்பட்டு அவர்கள் இன்று அரபாவிலே மைதானத்திலே ஹாஜிகள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பகுதியை பொறுத்தவரை நமக்கு அரபாவுடைய தினம் நாளை தான் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக ஹாஜிகள் அரபாவில் இருக்கும் நேரத்திலே நாம் உலக மக்களும் நோன்பு நோக்க வேண்டும், அரபா அரபா அங்கு அரபாவில் இருக்கிறார்கள் இங்கு அரபா நோன்பு நோக்கப்பட வேண்டும் என்ற கருத்து அது முற்றிலும் பிழையானது. காரணம், அரபாவில் ஹாஜிகள் கூடும் நேரத்தில் முருலக மக்களும் நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லை, வேறுபட்டவர்களாக இருக்காங்க. சிலர்கள் மணி நேரங்களில் ஓரிரு மணித்தியாலங்களுடைய வேறுபாட்டில் இருக்கிறார்கள், சிலர்கள் ஆறு ஏழு மணித்தியாலங்களுடைய வேறுபாட்டில் இருக்கிறார்கள், இன்னும் சிலர்கள் 12 மணித்தியாலத்தினுடைய வேறுபாட்டில் இருக்கிறார்கள். சில நாடுகளை பொறுத்தவரையில் ஹாஜிகள் அரபாவில் அரபாவுடைய, அதாவது துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் சூரிய உதயத்துக்கு பின்னால் இருந்து அன்றைய நாளுடைய சூரிய மறைவு வரைக்குமான நேரம் அவர்களுக்கு அரபாவுடைய நேரமாக இருக்கிறது. அந்த பகல் முழுவதுமே சில நாட்டவர்கள் இரவில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஹாஜிகள் அங்கு கூடும் பொழுதுதான் நோன்பு நோக்க வேண்டும் என்று வந்தால் அவர்கள் இரவில் நோன்பு நோக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அப்படி ஒன்று மார்க்கத்தில் காட்டப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் எப்படி நோன்பு நோற்பார்கள் என்றால் அவர்களுக்கு மறுநாள், அதாவது பகல் வரும்பொழுதுதான் நோன்பு நோற்பார்கள். எனவே அப்படி ஒரு அமைப்பை இஸ்லாம் சொல்லவில்லை. தொழுகை விடயத்தில் சொல்லாது போன்று ஏனைய விடயங்களில் அவரவர்கள் அவரவருடைய பகுதியை வைத்து செய்து கொள்வது போன்று குறை விடயத்திலும் நோன்பு விடயத்திலும் அப்படித்தான். எனவே நமக்கு இந்த வருடத்தினுடைய இந்த அரபாவினுடைய நோன்பு செவ்வாய்க்கிழமைதான் நமக்கு வருகின்றது. காரணம், நம்முடைய புறை காணப்பட்டதை அடிப்படையாக கொண்டு துல்ஹஜ்ஜா மாதம் புறை 9 தான் அரபாவுடைய தினம், அந்த 9வது நாள் எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தான் வருகின்றது. எனவே அதை வைத்துதான் நாம் நோன்பு நோக்க வேண்டும். நாம் அரபாவினுடைய அந்த மைதான கணிப்பீட்டை வைத்து இலங்கையர்கள் நோன்பு நோற்பது என்று வந்தாலும் கூட நமக்கு நன்றாகவே தெரியும், சவுதியை விட 2.5 மணித்தியாலங்கள் நாம் நேரத்தால் முந்தி இருக்கிறோம். அப்படின்னா நாம் சாதாரணமாக நோன்பு நோக்கும் பொழுது சவுதியில் இன்னும் அதிகாலை உண்டாகவில்லை, சூரியன் உதயமாகவில்லை, ஹாஜி இன்னும் அரபாவுக்கு வரவில்லை, நாம் நோன்பு நோட்டு விடுகிறோம் 2.5 மணித்தியாலங்களுக்கு முன்னால். பிறகு ஹாஜிகள் மைதானத்தை விட்டு செல்லாத போது, மைதானத்தில் இருக்கும் பொழுதே நாம் நோன்பை திறந்து விடுகிறோம். ஏன்? நம்முடைய நேரம் முடிந்துவிடுகிறது. எனவே அந்த ஹாஜிகள் மைதானத்தில் இருப்பதற்கும் அரஃபா நோன்புக்கும் இடையில் சம்பந்தமே கிடையாது. ஹாஜிகள் எப்பொழுது அரஃபாவில் இருப்பார்கள்? அவர்களுடைய 9வது நாள் இருப்பார்கள். நாம் இப்பொழுது அரஃபாவில் நோன்பை நோக்க வேண்டும், நாம் நம்முடைய 9வது நாள் நோக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இந்த ஒருபடியும் ஹாஜிகள் அரஃபாவில் இருக்கும் பொழுதுதான் ஏனையவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற அமைப்பு பேணப்பட்டதாக காணப்படவில்லை. எந்த அளவுக்கு என்றால் பிதாயாவில் ஒரு சரித்திர செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய நாள் கணிப்பீட்டை பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே அரஃபாவில் கூடியிருந்த அந்த நாளுக்கும் மதீனாவில் அரஃபா நோன்பு நோற்றதுக்கும் இடையில் ஒரு நாள் வித்தியாசம் அங்கு காணப்பட்டிருக்கிறது. அங்கு அந்த அண்மையான இடமாக இருந்தாலும் கூட ஹாஜிகள் அரஃபாவில் இருப்பதை கணிப்பிட்டு இங்கு நோன்பு நோக்க வேண்டும் என்ற அதுபடியான நடைமுறை கூறப்பட்டதாக விளங்கவில்லை. மாறாக இப்படி ஒரு வித்தியாசம் இருப்பதாகவும் பிதாயாவில் ஒரு சரித்திர செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நாம் அப்படி ஒரு இன்னொரு நாட்டை பேணி அவர்களை துயர்ந்து நாம் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கடமைப்பாடு கிடையாது. நாம் நம்முடைய பகுதிக்கு ஏற்ப அதை தீர்மானித்து நாம் அந்த நோன்பை நோட்டுக் கொள்ளலாம். தெளிவாக சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸும் அதற்கு குறைவதாக ஹதீஸ் அவர்கள் யமன் நாட்டுக்கு சென்று அங்கு நோன்பு நோக்கப்பட்டபடியும் அதனை அதற்கு அப்துல்லாஹி பின் அப்பாஸ் அவர்களிடம் திரும்பி வந்து மதீனாவில் வைத்து கூறிய பொழுதெல்லாம் கூட அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நாட்டினுடைய பொறையை வைத்து நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை, நாங்கள் எங்களுடைய பகுதியினுடைய பொறையை வைத்து தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அழுத்தமாக சொன்னார். எனவே இந்த அரஃபா நோன்பு என்பது ஒரு இடம் சார்ந்த ஒரு அமல் அல்ல, இது காலம் சார்ந்த அமலாக இருக்கிறது. இடம் சார்ந்த அமல் என்றால் அரஃபாவில் ஹாஜிகள் கூடும் பொழுது ஏனைய மக்கள் நோன்பு நோக்க வேண்டும், அதாவது இடத்தை மையமாக கொண்டு நோன்பு நோக்க வேண்டும் என்ற கருத்தில் உள்ளதான் இடம் சார்ந்த அமல். காலம் சார்ந்த அமல் என்ற பொழுது ஹாஜிகள் ஹாஜிகளுடைய அந்த பகுதியினுடைய துல்ஹஜ்ஜா மாதத்தினுடைய 9வது நாள் அவர்கள் அரஃபாவில் தெரிவிப்பார்கள், நாம் நம்முடைய பகுதியில் எப்பொழுது 9வது நாள் வருகிறது அன்று நாம் நோன்பு நோக்கோம் என்ற அமைப்புதான் காலம் சார்ந்த அமல் என்பது. எனவே அரஃபா நோன்பு என்பது இடம் சார்ந்த அமல் அல்ல, காலம் சார்ந்த அமலாக இருக்கிறது. எனவே நாம் இந்த அரஃபா விடயத்தில் நாம் சந்தேகப்படவோ அல்லது தடுமாறவோ அல்லது நாம் அங்கு இப்படியே என்று யோசிக்கவோ எந்த அவசியப்படும் கிடையாது. இரண்டாவது, இந்த சர்வதேச துறை அடிப்படை, அதாவது முழு உலகத்திலும் ஒரு துறைதான் என்று வாதிடக்கூடியவர்கள் பொதுவாக அவர்கள் இந்த நவீன தொலை தொடர்பு சாதனங்களை வைத்து அவருடைய வாதம் மையமாக கொள்ளப்படுகிறது. அவர்கள் அதாவது அங்கு கண்டதாக செய்தி வந்திருக்கிறது, முழு உலகத்துக்கும் அந்த செய்தியை பரத்த முடியும் தானே என்ற சில கருத்துக்களையும் அவர்கள் சொல்வது உண்டு. இந்த கருத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இஸ்லாம் ஒரு காலத்துக்கு பொருத்தமானதாகவும் இன்னொரு காலத்துக்கு பொருத்தமற்றதாகவும் ஆக மாட்டாது. உண்மையிலே இந்த சர்வதேச துறையினுடைய கருத்து என்பது எல்லா காலத்துக்கும் பொருத்தமற்றதாகவும் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு கருத்து அங்கு இருக்கிறது. அதாவது இன்று சாதனங்கள் இருக்கிறது, உலகத்தினுடைய எங்கு புறை கண்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும், முழு உலகத்துக்கு அந்த புறையை அறிவிக்க முடியும் என்பதனால் நாம் சர்வதேச புறையை வாதிடுவது, இந்த சாதனங்கள் இயங்காத போது ஒரு நாட்டினுடைய தகவலை பெற்றுக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது எப்படி இதை சாத்தியப்படுது. ஆனால் தேசிய புறை, அதாவது அந்தந்த பகுதிக்குரிய புறைய கணிப்பீடு என்பது சாதாரணமாக சாத்தியப்படுத்த முடியுமான ஒன்றாக இருக்கிறது. காரணம் அது சாதனங்கள் உள்ள காலத்திலும் இல்லாத காலத்திலும் சாத்தியப்படுத்த முடியுமான ஒன்றாக இருக்கிறது. சல்லல்லாஹுடைய காலத்திலும் இப்படி சர்வதேச அடிப்படையில் ஒரு புறையை வைத்து செய்தார்கள் என்றால் இல்லை. அது இப்னு அப்பாஸ் அவர்கள் அதைத்தான் தெளிவாக சொல்கிறார்கள். குறைபிரானவர்களும் நீங்கள் கண்ட அந்த புறையினுடைய அதை வைத்து நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியப்பாடுகளும் கிடையாது, சல்லல்லாஹுடைய அவர்கள் அப்படி எங்களுக்கு சொல்லவில்லை என்று இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள். எனவே நாம் இந்த விடயத்தில் நாம் அதாவது நம்முடைய காலாகாலமாக தொண்டு தொட்டு நாம் செய்து வரக்கூடிய ஒரு விடயம். நம்மை பொறுத்தவரை இந்த புறை விடயத்தில் நமக்கு தெளிவான அறிவுறுத்தல்களை அதனுடைய விளக்கங்களை தருவதற்குரிய அந்த முழு தொடரான அந்த அமலை அகிலங்கை ஜம்மியத்துலமா நமக்கு செய்து வருகின்றது. எனவே அவர்களுடைய இந்த தீர்மானம், அவர்கள் புறை சம்பந்தமான மிகப்பெரிய மாநாடுகள் நடத்தி அவர்கள் அதிலே பல தீர்மானங்களை எடுத்துத்தான் இந்த விடயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ரமலானில் கூட சில ஒரு பகுதியில் குறை கண்டதாகவும் அந்த குறையை அகில ஜிமித்தலம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு சர்ச்சையும் அண்மை காலத்தில் எழுந்தது. ஆனால் அதற்கான தெளிவான விளக்கங்கள் அகில ஜிமித்தலம் ஊடாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அகில ஜிமித்தலமா எடுத்த துறை தீர்மானங்கள் விடயத்தில் அது தீர்மானமாகத்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி அதில் மாற்றங்கள் உண்டாக்க வேண்டும், இந்த தீர்மானங்களில் குலைகள் இருக்கிறது, சரியத்துக்கு முரண்பாடு இருக்கிறது, அல்லது வானில் அடிப்படைக்கு முரண்பாடு இருக்கிறது, இது சாத்தியமற்றது என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அந்த கருத்துக்களை அதை நாம் ஒரு முறையாக அந்த கருத்துக்களை அகிலங்கஞ்சி மேத்தர்மாவுக்கு அதனை நாம் சரியான தகுதியான அந்த ஆதாரங்களோடு அந்த கருத்துக்களை அனுப்பி அதனை சீர்திருத்தம் உண்டாக்குவதற்கான பொருத்தமான முறைகளோடு அதுக்குரிய முயற்சியை செய்யும் பொழுது அகிலங்கஞ்சி மேத்தர்மா அதற்கு அந்த புரை விடயத்தில் தன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தகுதியானதாக அந்த முன்வைக்கக்கூடிய கருத்து அந்த அந்த ஆதார அந்த ஆதாரத்துக்குரியதாக ஏற்புக்குரியதாக இருக்க வேண்டும், முறையாக முன்வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். எனவே பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை முக்கியமாக நாம் மிக தூர நோக்கோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலும் ஒரு நிர்பந்தத்திலும் நாம் இருக்கிறோம். ஏதோ நாம் எடுத்ததெல்லாம் பேசி அல்லது ஏதோ எல்லாம் சொல்லி நாம் மார்க்கத்தை உண்டாக்க வேண்டும் என்ற அவசியப்பாடு அல்ல. முதலாவது முஸ்லிம்களுடைய இருப்பை இஸ்லாத்தை இஸ்லாத்தினுடைய தன்மையை பாதுகாப்பதற்கான ஒரு விரிந்த திட்டங்களோடு ஒரு தூர நோக்கோடு தான் செயல்பட வேண்டிய கட்டாயமான ஒரு காலப்பகுதி நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவசரப்பட்டு ஏதேதோ நம் மார்க்கம் என்ற பெயரில் நாம் தாவா செய்கிறோம் என்ற பெயரில் நாம் மார்க்கத்தை சொல்கிறோம் என்ற பெயரில் நம் சமூகத்துக்கு குந்தகம் உண்டாகக்கூடிய அமைப்பில் நாம் செயல்படாமல் அல்லது நம் சமூகத்தை துண்டு துண்டாக்கிவிடக்கூடிய அமைப்பில் நாம் செயல்படாமல் நாம் ஒரு தூர நோக்கோடு சமூக பற்றோடு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும், காலகாலமாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் கண்ணியமாக இருந்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு, முஸ்லீம்களுடைய இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஒன்று சேர வேண்டும். எனவே நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் மிகவும் நுணுக்கமாக சிந்தனையோடு விளங்க வேண்டிய ஒரு கருத்துதான், நம்முடைய நாட்டை நம்முடைய நாட்டு முஸ்லீம்களை இணைப்பதற்கு அனைத்து முஸ்லீம்களையும் ஒரு கருத்துக்கு கீழால் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக வேறு வழிகள் இல்லை, செயல்மாலும் உலமாக்கலாலும் தான் அது சாத்தியப்படும். நம்மை பொறுத்தவரை நம்முடைய நாட்டிலே காலகாலமாக உலமாக்களுடைய சபை என்றொன்று இயங்கி வருகிறது. 90% மேற்பட்ட உலமாக்கள் அதிலே அங்கம் வகித்து அதிலே அவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் தங்களுடைய பங்களிப்புகளை செய்து வருகிறார்கள். எனவே நாம் கூட்டு சேர்ந்து நாம் ஒன்றாக இணைந்து நம்முடைய மார்க்க விடயங்களை முன்னெடுப்பது நமக்கும் ஆரோக்கியமானது, நம்முடைய இஸ்லாத்துக்கும் பாதுகாப்பானது. நம்முடைய முஸ்லீம்களும் என்றும் கண்ணியமாக இருந்து பிற மதத்த மக்களுக்கும் நாம் ஒரு நல்லொரு சமூகமான ஒரு முன்மாதிரியான ஒரு சமூகமாக நம்முடைய செயற்பாடுகளை காட்டுவதற்கு ஒரு வழிவகுக்கும் என்பதையும் நாம் சிந்தனை கொண்டு நம்முடைய தாவா அமைப்புகளை நாம் தாவாவுடைய செயல்பாடுகளை கருத்துக்களை நாம் முன்வைக்க வேண்டும். நமக்கு முடியும், நமக்கு வழங்குகிறது என்று நாம் சொல்ல நினைத்தோம் என்றால் அது சில நேரம் நமக்கு எதிராக வந்துவிடலாம். எனவே நிதானமாக நம்முடைய நாட்டினுடைய வளமையை கருத்தில் கொண்டு நம்முடைய முன்னோர்களுடைய கருத்துக்களை மதித்து நாம் இந்த விடயங்களை முன்னெடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உண்மையை வழங்கி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு முதல்வனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.